நமஸ்காரம். ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் எவ்வளவு தரம் கேட்டாலும் புரியாது. சொல்பவரும் புரியும்படி சொல்ல மாட்டார், கேட்பவர்களுக்கும் பழக்கமில்லாதபடியாலே அதில் ஒரு பிடிப்போ புரிதலோ வராது. இப்படியெல்லாம் பரவலான எண்ணங்கள் உள்ளன. வேதாந்தின்னு சொன்னாலே புரியாமல் பேசுவார், வேதாந்தம் புரியாது, கீதை புரியாது, நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கும் தொலைதூரம் என்றெல்லாம் பல எண்ணங்கள் உள்ளன. இது ஆன்மீகத்தில் மட்டும்தான் இல்லை, பொதுவா உலகத்திலே கூட, அது கவிதையிலேயா இருக்கட்டும், நாடகத்திலேயா இருக்கட்டும், திரைப்படத்திலேயா இருக்கட்டும், ஒரு சிலதெல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றே புரியாது. தாங்கள் ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு அந்த எண்ணத்தை மக்களிடத்தில் தொடர்பு படுத்தணும், அதை சொல்லணும் என்கிற ஆசையை வைத்துக்கொண்டு, ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னால் சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது என்பதற்காக புரியாத பாஷையில் எழுதிவிடுவார்கள். புரியாத மொழின்னு நான் சொல்றது தமிழாத்தான் இருக்கும், இங்கிலீஷாத்தான் இருக்கும், புரியிற மொழிதான். ஆனால் அதுக்கு வேண்டி எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்ன சொல்ல வருகிறோம், துளி விளக்கம், இது எதுவுமே இல்லாமல் அதை எழுதி மக்கள் படிக்க என்ன சொல்ல வருகிறார்னு தெரியாது. ஆனா என்ன தெரியுமா முடிவெடுத்துருவா, வேதாந்தம் ரொம்ப உயர்ந்தது, அது புரியாமல் பேசுகிறது, எனக்கு புரியல. அதே மாதிரி இப்ப நாம் பார்த்த நாடகமோ திரைப்படமோ கவிதையோ ஏதோ ஒண்ணு எனக்கு புரியல, அதனாலே இப்ப எழுதப்பட்டது வேதாந்தத்தை போல கீதையை போல உயர்ந்ததா இருக்கணும். இது ஒரு ரிவர்ஸ் கால்குலேஷன். எழுதுறவர்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். என வேதாந்தம் புரியாமல் பேசுகிறது, மற்றொருத்தர் புரியாமல் பேசினார், அப்ப அவர் வேதாந்தத்துக்கு நிகரா பேசுறவரா இருக்கணும். இது முதல்ல சரியான முடிவா சொல்லுங்க. ஒரு சில விஷயங்கள் வேதாந்தத்தில் புரிவதில்லைங்கிறதுக்காக புரியாமல் பேசுபவர்கள் எல்லாமே மிக்க அறிவாளிகள், வேதாந்திகள் என்கிற முடிவுக்கு வர முடியாது இல்லையா? ஒரு வழியில சரியா இருக்கிறது திரும்ப வழியில சரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது என்னத்துக்காக சொல்றேன்னால், ஸ்பெசிபிக்கா சொல்லாமல், குறிப்பிட்டு சொல்லாமல், பொதுவா ஏதோ ஒண்ணத்தை கன்வே பண்றதுக்கு நினைச்சுண்டு நம்ம உள்ளத்தில் இருக்கிறத வெளியிலையும் சொல்ல முடியாமல் ஒரு தவிப்பு கூடாது. ஒண்ணு, ஒரு விஷயத்தை சரிவர புரிய வைக்க முடியாதுன்னு இருக்கா, சமுதாயம் ஒத்துக்கொள்ளாதுன்னு இருக்கிறதா, அப்ப அதை பத்தி பேசக்கூடாது. பேச வந்து விட்டோமா, அப்ப தெளிவாக இன்னத்தை தான் சொல்ல வருகிறோம், இன்ன பிரமாணத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் என்று பேசிவிட வேண்டும். ஆனா அப்படி பண்ண மாட்டார்கள். சரி, அப்படி எழுதுறவர்கள் தான் பண்ணலன்னால் கேட்கிற நாம தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பொதுவா என்ன ஒரு கருத்து நிலவுகிறதுனால், இப்படி பாரதம் சொல்றது, இப்படி கீதை சொல்றது அப்படின்னு மேற்கோள் காட்டி சொன்னால் அவர் அறிவு ஜீவி அல்ல, அவர் வந்து பழம்பஞ்சாங்கம், எனக்கு தோணினதுன்னு ஒருத்தர் சொல்லி புரியாம பேசினால் அவள்லாம் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு பொதுவா ஒரு கருத்து நிலவுகிறது. அது ரொம்ப தவறான கருத்து. இப்ப நாம எல்லாரும் பிளஸ் டூ படிக்கிறோம், காலேஜ் போய் படிக்கிறோம், அங்க எல்லா சயின்ஸையும் நாமேவா கண்டுபிடிச்சிட்டதா சொல்லிக்கிறோம். இப்பவும் எந்தெந்த சயின்டிஸ்ட் எதை கண்டுபிடிச்சாரோ அந்த தியரம் தியரிலாம் அவர் பேர்ல தான் இருக்கு. நியூட்டனுடைய லா என்னன்னு தான் கேட்கிறா, பைத்தகோரஸ் தியரம் என்னன்னு தான் கேட்கிறா. உடனே இதுதான் அவருடைய தியரம்னு எழுதுறோம். அப்ப அதை மேத்தமேட்டிக்ஸ்ல ஒத்துக்கிறோம், சயின்ஸ்ல ஒத்துக்கிறோம், ஏன் பிலாசபியில ஒத்துக்க கூடாது? முன்னாட்கள்ல ட்ரெடிஷ்னலா இது சொல்லப்பட்டிருக்குங்கிறதே தப்பான, அதுதான் அதற்கு பெருமையே. என்ன ஒண்ணுன்னா, யாராரோ எங்களுக்கு தோணினதை சொல்லுகிறோம்னு பேசுகிறார்களோ இல்லையோ, அது நாத்திகர்களாக இருக்கட்டும், அறிவுஜீவிகளாக இருக்கட்டும், அப்படி பேசுறவர்கள்லாம் மேற்கோள் சொல்ல மாட்டார்கள். ஏனால் அநேகமா தெரியாதா இருக்கும், அதனால சொல்றதில்லை. அப்ப எனக்கு தெரியாதுங்கிறத எப்படி நான் மறைச்சுக்கிறது? மேற்கோள் சொன்னாலே அது ஒரு குறை, மேற்கோள் சொன்னாலே காப்பி அடிக்கிறார்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டோம்னால் நம்பறவர்கள் நம்பட்டமே. ஏன்னா பொதுவா பல ஊடகங்கள்லையும் நீங்க இப்ப பாக்கறீர்கள் கேட்கறீர்கள், பாரதம் சொல்லித்து ராமாயணம் சொல்லித்துன்னா அது சொல்லித்து நான் ஏன் பேச வேண்டும் அப்படிங்கிற அப்புறம் ஒரு எண்ணம் நிலவுகிறது. நமக்கா பேச தெரியாது, அதனால்தான் அதை ரிலை பண்ணி பேசுறோம், அதை சார்ந்து பேசுகிறோம். இன்னொருத்தர் தவத்தில் சிறந்தவர், அவர் சொல்லியிருக்கிறது சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை வந்தால்தான் ரிஷிகளையும் ஆழ்வார்களையும் ஒத்துக்கொள்வோம். அது வராவிட்டால் அவர்களை பத்தி பேச முடியாது, மேற்கோள் எடுக்க மாட்டோம். அது வராததுக்கு ரெண்டு காரணம், நமக்கு இருக்கிற அகங்காரம் காரணம், இன்னொன்னு அவர்கள் என்ன எழுதியிருக்கார்கள்னு உட்கார்ந்து பொறுமையா படிக்காதது காரணம். அந்த பொறுமை இருந்திருந்தால், அடக்கம் பணிவு இருந்திருந்தால் கண்டிப்பா மேற்கோளை ஒத்துப்போம். அதனாலே கேட்பவர்கள் தான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், நாம தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். கடைசி குறிப்பு, வேதாந்தமோ கீதையோ புரியாமல் எல்லாம் பேசாது, அது நாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய எளிய கருத்துக்களைத்தான் சொல்லுகிறது. மொழி நமக்கு பழக்கமில்லாத மொழியா போயிட்டதுனாலே கொஞ்சம் சிரமப்படுறமே தவிர, எந்த ஒரு கஷ்டமான கருத்தையும் கொஞ்சம் மெதுவாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிரித்து பிரித்து அலகலாக சொன்னால் ஒரு ஸ்லோகமும் புரியாம போகாது, ஒரு உபனிஷத்தும் புரியாது போகாது. அதனாலே யாரா இருந்தாலும் உபன்யாசம் பண்ணுபவர்கள், ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறவா, அதை நல்லா பிரிச்சு ஆமா இவ்வளவுதான் இது அப்படிங்கிறாப்புல எளிமைப்படுத்தி கூற வேண்டும். அந்த முயற்சி எடுக்கணும். முதல்ல கேட்கிறவர்கள் லிசனர்ஸ் அதை கேட்க மாட்டா, கொஞ்சம் பராக்கு பார்ப்பார்கள். ஆனா விடாம நம்ம திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தால் அந்த விஷயத்தினுடைய ஏற்றம் அவர்களை கண்டிப்பா ஈர்த்துரும், கொஞ்ச நாள்ல வருவார்கள். ஆனா அவர்களை ஈர்த்து வர வைக்கிற வரைக்கும் பேச்சாளருக்கு தான் பொறுமை இருக்கணும், பேச்சாளருக்கு தான் எளிமைப்படுத்தி சொல்லணும் சொல்லணுங்கிற விருப்பம் இருக்கணும். அதனால் ஏதோ புரியாது என்று நினைக்க வேண்டாம். புரியாமல் பேசுபவர்கள் எல்லாம் அறிவாளிகள் ஆயிட போறதில்லை, வேதாந்தம் ஒரு நாளும் புரியாமல் பேசாது.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.